நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. அறிவியல் அறிவோம். இன்றைய நிகழ்ச்சியில் விளம்பர உத்திகள் குறித்து விளக்குகின்றார் நமது பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர் தா அருள் செல்வம் அவர்கள்.
சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, விளம்பரம் பண்ணுறாங்கல்ல அட்வர்டைஸ்மெண்ட், அதை பற்றின சில தகவல்கள் இன்றைக்கு நான் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி சிறு தொழில்கள்லாம் தொடங்குறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நம்ம சொன்னோம். அதில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பொருளை எப்படி உருவாக்குறது, உருவாக்கிட்டதுக்கப்புறம் என்னென்ன முறையில் சந்தைப்படுத்தலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம அந்த மார்க்கெட்டிங் சேனல், அதாவது சந்தைப்படுத்துதல் பற்றி பார்த்தோம். ஆனால் இப்போ ஒரு தொழில்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நிலைகள் இருக்குது. முதல்ல வந்து எந்த பொருளை நம்ம உருவாக்க போகிறோங்கிறத முடிவு பண்ணதுக்கப்புறம் அதை உருவாக்கணும். உருவாக்குனதுக்கப்புறம் அதை வந்து சோதித்து பார்க்கணும். சோதித்து பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து சந்தைப்படுத்தணும். சந்தைப்படுத்துதல் தான் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் தொழில் தொடங்குறவங்களுக்கு. நான் சொல்கிறது வந்து சிறு தொழில் தொடங்குறவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு ஒரு வழிகாட்டுதல் தெரிய மாட்டேங்குது. இந்த சந்தைப்படுத்துதலில் நம்மளுக்கு வந்து விநியோகஸ்தர்கள் மூலமாகவும் அப்புறம் வந்து நேரடியாகவும் நம்ம விற்பனை செய்வோம். பொருளாதாரத்தின் அடிப்படையில் சந்தைப்படுத்துதல் நடக்குது, பொதுவாக நம்ம செய்கிறோம். இது இல்லாமல் விளம்பரம், நம்ம பொருளை பற்றின ஒரு விளம்பரத்தை ஏற்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயல். இது வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள், அதாவது தொழிலில் முன்னேற்றம் அடைந்த நிறுவனங்களுக்கும் வருடாந்திர பட்ஜெட்னு சொல்லுவாங்களே, நிதி ஒதுக்குறப்பயே பார்த்தீங்கன்னா விளம்பரத்துக்குன்னு தனியாக ஒரு குறிப்பிட்ட அளவு நிதியை வந்து ஒதுக்கிடுவாங்க. ஏன்னா அந்த விளம்பரத்துக்கு செய்யக்கூடிய செலவு வந்து ஒரு முதலீடு தான். நம்ம வந்து மக்கள்கிட்ட போய் நல்லா சென்று சேர்ந்தது, நம்ம செய்கிற விளம்பரங்கள் சென்று சேர்ந்ததுன்னா வியாபாரம் 2 மடங்கு 3 மடங்கு அதிகரிக்கும். அதனால் நம்ம அதுக்கு செலவு செய்கிற செலவினங்கள் முதலீடுன்னு அவங்க கருதி ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து அதுக்காக ஒதுக்கிடுவாங்க. இதுக்காகவே தனியாக ஒரு குழுவை நியமித்து அவங்க வந்து விளம்பர பிரிவு ஏற்படுத்தி விதவிதமாக புதுவிதமாக நம்ம நுகர்வோரை எப்படி கவர்ந்து இழுக்கிறதுங்கிற அந்த ஒரு செயலும் அவங்க செஞ்சிட்ருப்பாங்க. இது தனியாக போயிட்டுருக்கும், விற்பனை தனியாக நடந்துகிட்ருக்கும், உற்பத்தி தனியாக நடந்துகிட்ருக்கும், இந்த மாதிரி தனித்தனியாக பிரிவு நடந்துருக்கும். நம்ம இந்த விற்பனை பிரிவில் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிறு தொழில் தொடங்குறாங்கள்ல அவங்களுக்கு நான் சொல்கிறேன், என்னென்னா பொருளை நம்ம உற்பத்தி செஞ்சுட்டு விளம்பரப்படுத்தாமல் நம்ம செஞ்சோம் அப்படின்னா, அதாவது எப்படின்னா தரமான பொருள் உற்பத்தி செய்கிறதுங்கிறது சவாலான விஷயம். தரமான பொருள் இன்றைக்கு வந்து கிடைக்க மாட்டேது. அதனால தான் அரசாங்கங்கள்லாம் பார்த்திங்கன்னா தரக்கட்டுப்பாடை வந்து நிலைநிறுத்துறதுக்கு நிறைய முயற்சிகள் செஞ்சிட்ருக்காங்க. குறைந்த விலையில் கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு நிறைய தரமில்லாத போலி தயாரிப்புகள்லாம் தயாரித்து மக்களை ஏமாற்றுறதுலாம் நிறைய நடந்துகிட்ருக்கு. ஆனால் இப்போ உண்மையிலேயே நம்ம வந்து தரமான பொருட்களை செய்து நம்ம மக்களுக்கு கொடுக்கணுன்ட்டு நிறைய பேர் தொழில் தொடங்கி வராங்கல்ல, அவங்களாம் வந்து பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அதிகமாக அடைய முடியவில்லை. அதுவும் ஒரு இருக்குது, நடைமுறையிலே இருக்குது. அது மாதிரி அது என்ன பிரச்சனைனா, நம்ம வந்து இந்த விளம்பரப்படுத்துறதில் நம்ம அதிகமாக கவனம் செலுத்தாமல் தான் அதற்கு காரணமாக இருக்கும். நம்ம நல்லா கூர்ந்து கவனித்து பார்த்தோன்னு வச்சிங்களேன், அதான் நம்ம போட்ட உழைப்பு, தரமான ஒரு ஒரு பொருளை உருவாக்குதல், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வளர்ச்சியை நோக்கி போகிறதுக்கு பதிலாக ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நாம் வந்து தயங்கி செய்யாமல் உறதுனால அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்காம போயது இல்லையா. அதனால் இந்த விளம்பரப்படுத்துதலை நம்ம முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அது தொழில் தொடங்குகிற எல்லாரும் கொஞ்சம் கவனித்து செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். இப்போ விளம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன, அதோட நோக்கம் என்ன, நன்மைகள் என்ன, அது எப்படி செய்கிறது, என்னென்ன வழிகளில் செய்கிறது, அதுக்கப்புறம் ஒரு நுகர்வோரோட மனநிலை எப்படி இருக்கும், அவங்கள வந்து எப்படி நம்ம எடை போட்டு பார்க்குறதுங்கிறதெல்லாம் இந்த விளம்பரப்படுத்துதலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். எனக்கு தெரிந்த அதில் நான் கொஞ்சம் பகிர்ந்துக்குவேன் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக. முதல்ல விளம்பரத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். விளம்பரத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு பொருள் விளம்பரத்தினால் விற்கப்பட வேண்டும். அதாவது நாம் செய்கிற விளம்பரத்தினால அந்த பொருள் அதிகமாக விற்கணும். அப்படி இல்லைன்னா விற்பனை செய்ய அந்த விளம்பரம் வந்து ஒரு தூண்டுகோலாக இருக்கணும். இப்போ நடைமுறை வாழ்க்கையில் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிற பொருட்கள்லாம் வந்து அத்தியாவசிய தேவை பொருட்கள்னு சொல்கிறோங்களேன். இப்போ காலையில் எழுந்திரிச்சோம்னு வச்சிங்களேன், பல் வளர்க்குறதுங்கிறது பொதுவான நிகழ்வு. அது எல்லோரும் இதை தான் நம்ம செய்கிறோம். இப்போ பல் விளக்குறதுக்கு நம்மளுக்கு தேவையானது டூத்பேஸ்ட், சரிங்களா? இப்போ அது வந்து என்னென்னா கடையில் போய் நம்ம வாங்குகிறோம். வாங்குறப்ப நீங்கள் டூத்பேஸ்ட் நிறைய நிறுவனங்கள் தயாரித்துட்டுருப்பாங்க. அப்போ இந்த பொருளை நம்ம விளம்பரப்படுத்துறதுனால குறிப்பிட்ட நம்மளோட பிராண்டில் வர நேம் வந்து வாங்குறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் நம்ம செய்கிற விளம்பரம். அது இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தொழில் தொடங்கிட்டு யாருக்குமே தெரியாது இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு முதலில் நம்ம வந்து சந்தைக்கு அறிமுகப்படுத்துகிறப்ப விளம்பரம் தான் நம்மளோட பொருளை வந்து நுகர்வோருக்கு அறிமுகப்படுத்தும். ஓரளவுக்கு நம்ம வந்து தொழிலில் நிலை நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம பொருளை மறந்துடக்கூடாது. ஒரு காலத்தில் நல்லா இருந்துச்சுப்பா அப்படி சொல்லிவிட்டு அவங்க விட்டுறக்கூடாது. அதனால் அது மீண்டும் நினைவுபடுத்தி இந்த பொருள் நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு நம்ம வந்து தூண்டுதல் ஏற்படுறதுக்கு இந்த விளம்பரம் மிகவும் உபயோகப்படும். இதுதான் மிக முக்கிய நோக்கம். ஒன்று வந்து விளம்பரத்தினால் விற்கணும், அப்படி இல்லைன்னா நாம் செய்கிற விளம்பரம் வந்து விற்பனையை தூண்டணும், சரிங்களா? பொதுவாக வந்து என்னென்னா நம்மளோட பொருளை பற்றின தகவல்கள் வந்து நம்ம தெரிவிக்கிறோம் இந்த விளம்பரத்தின் மூலமாக. நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நாம் தயாரித்து இருக்கக்கூடிய பொருளை பற்றின விவரங்களை நுகர்வோருக்கு எடுத்து சொல்கிறோம். இது செய்கிறதுனால என்ன ஆகுனா நம்மளோட பொருளை பற்றின ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு தொழில் நிறுவனம் ஒரு பொருளை உற்பத்தி செய்து அப்படின்னா அவங்களே நேரடியாக வந்து எல்லா பகுதிகளுக்கும் சென்று விற்க முடியாது. விநியோகஸ்தர்கள் மூலியமாக தான் நம்ம பொருளை வந்து எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு சேர்க்கிறதுக்கு ஒரு முக்கியமாக இருக்கும். இப்போ நம்ம விளம்பரப்படுத்துறதுனால என்ன ஆகுனா இந்த மாதிரி விநியோகஸ்தர்களுக்கும் ஒரு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு அவங்களும் நம்மளோட பொருளை வந்து வாங்கி விநியோகஸ்தரத்துக்கு வருவாங்க. அதுவும் வந்து ஏற்படும் விளம்பரப்படுத்துறதுனால. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நுகர்வோர் நம்மளோட நிறுவனத்தை தொடர்பு கொள்கிறதுக்கும் இந்த விளம்பரம் வந்து ரொம்ப முக்கியமாக பயன்படும். அது இல்லாமல் உபயோகிக்கிறவர்கள் இப்போ நுகர்வோர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து பொருளை வாங்குறதுக்கு இப்போ நான் வந்து ஒரு பொருளை வாங்க போகிறேன்னு வச்சிங்களேன், மடிக்கணினி நான் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு வந்து எது தரமானதாக இருக்குது, எது வந்து குறைந்த விலையில் அதிகமாக என்னோடய தேவைகளை பூர்த்தி செய்யணுங்கிறதுல எனக்கு குழப்பங்கள்லாம் நிறைய இருக்கும். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நான். அதாவது நம்ம கொண்டு போய் செலவு பண்ணுற காசு வந்து அது நல்ல விதத்தில் நம்மளுக்கு பயனளிக்கணுங்கிறது தான் நம்ம நினைப்போம். அப்போ இந்த விளம்பரப்படுத்துவதன் மூலியமாக நுகர்வோரோட நேரத்தை நம்ம மிச்சப்படுத்த முடியும். அது இல்லாமல் நம்மளை நோக்கி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த விளம்பரம் படுத்துதல் இருக்கும். மொத்தம் மூன்று தன்மைகளில் வந்து விளம்பரங்கள் இருக்குன்றாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை பற்றின செய்திகளை அறிவித்து உபயோகிக்கக்கூடியவருடைய ஆரம்ப தேவை உணர்வை உருவாக்க வேண்டும். அதாவது ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு அறிமுகத்தை கொடுக்குறோம், அதுக்கப்புறம் இந்த பொருள் நம்மளுக்கு வேணும்லாம் நினச்சிருக்கவே மாட்டோம். காலையில் எழுந்திருக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அன்றாட வேலைகள் செய்கிறதுக்கு நிறைய உபகரணங்களும் உணவுப் பொருட்களும் நம்மளுக்கு தேவைப்பட்டு தான் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம வந்து கடையிலேருந்து தான் வாங்குகிறோம். அப்போ சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நினைவில் வரக்கூடியதாக இருக்காது. அப்போ வந்து இந்த விளம்பரங்கள் நம்ம செய்கிற மூலியமாக அதை தூண்டல் ஏற்பட்டு அதை வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் விளம்பரம் முதல்ல என்ன பண்ணுதுன்னா ஒரு தேவையை முதல்ல அறிவிக்கிறாங்க, அது இல்லாமல் அந்த தேவையை வந்து தூண்டுறாங்க. வாங்கணுங்கிற ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துறதுக்கு வந்து இந்த விளம்பரங்கள் முக்கியமாக பங்கு வகிக்குது அப்படின்றாங்க. இது ஒன்று. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா நீண்டகாலமாக ஒரு பொருள் சந்தையில் இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சிங்களேன், அதை வந்து நினைவுபடுத்துறதுக்கும் இந்த விளம்பரங்கள் இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து மக்கள் மறந்துவாங்க. சில பற்பசை விளம்பரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 30 வருடம் 40 வருடம் சந்தையில் இருந்துகிட்டு இருப்பாங்க, நல்லா பெரிய லெவலில் சந்தைப்படுத்திகிட்டு இருப்பாங்க. விளம்பரப்படுத்தலை அப்படின்னா கம்பெனி ரொம்ப நாளாக இருக்குது, ஒரு வேளை அவங்க நிப்பாட்டியிருப்பாங்களோ, அதாவது உற்பத்தியை வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க, இல்லை உற்பத்தி செய்யாமல் கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை மக்களுக்கு ஏற்பட்டுடக்கூடாது. தொடர்ந்து நம்ம விளம்பரம் செய்கிறதன் மூலியமாக தான் நம்ம பொருளை வந்து நிலைநிறுத்திக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து விளம்பரம் படுத்துறதுக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்குது. என்னென்னா அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் விளம்பரப்படுத்த முடியாது. என்னன்னு கேட்டிங்கன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் மட்டுமே விளம்பரம் செஞ்சிட்ருக்காங்க. உதாரணம் சொல்கிறேன் நான், முன்னாடி சொன்ன அந்த பற்பசை இதே சொல்லலாம். காலையில் பல் விளக்குறது சாதாரணமாக எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டே இருக்குது, அது வந்து எல்லோரும் பண்ணுறாங்க. அப்போ வந்து எல்லா மக்களும் அதை அந்த செயலை செய்கிறதுனால இந்த மாதிரியான பொருட்களை உற்பத்தி செய்கிறப்ப நம்ம வந்து விளம்பரப்படுத்தலாம். சில விஷயங்கள் அதாவது இப்போ மருந்தெல்லாம் இருக்குல்ல, அந்த மருந்து வகைகளும் நிறைய பல்லாயிரக்கணக்கு பேர் உபயோகப்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதை வந்து நம்ம பகிரங்கமாக விளம்பரப்படுத்தி விற்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து நம்ம மருத்துவர்களோட ஆலோசனை தேவைப்படுது, அதன் பேரில் தான் நம்ம மருந்து வாங்கி சாப்பிட்றோம். அதனால் மருந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாம் விளம்பரப்படுத்த முடியாது. அதாவது என்ன சொல்கிறேன்னா விளம்பரத்துக்கு ஒரு எல்லை இருக்குது, எல்லாத்தையும் நம்ம விளம்பரப்படுத்த முடியாது. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா கால அளவு. இப்போ எல்லா பொருட்களும் எல்லா டயத்துலையும் கிடைக்காது நம்மளுக்கு. உதாரணத்துக்கு குளிர்பானங்கள்லாம் சந்தையில் விற்கிறதுலாம் பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் தான் அதிகமாக குளிர்பானங்கள் எல்லோரும் நம்ம விரும்பி சாப்பிடுவோம். குளிர்காலத்தில் அதனோட விற்பனை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது ஒரு விளம்பரம் செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணணும்னா அதோடய எல்லையை பார்த்துக்கணும். எவ்வளோ மக்கள் வந்து இதை நம்ம பயன்படுத்துகிறாங்க, விளம்பரம் செய்கிறதுனால எத்தனை பேருக்கு போய் சேரும் அப்படின்றது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளம்பரப்படுத்துகிற பொருள் வந்து சீசனல்னு சொல்லுவாங்களே, குறிப்பிட்ட காலத்தில் தான் அது கிடைக்கக்கூடியதா இல்லை எல்லா டயத்துலேயும் கிடைக்கக்கூடியதா அப்படின்றதையும் நம்ம கருத்தில் கொடுக்கும். அதுக்கப்புறம் விற்பனையாகும் இடம். சில பொருட்கள்லாம் பாரம்பரியமாக செய்து விற்பாங்க, அது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான். இப்போ நம்ம வந்து தஞ்சாவூரில் போனீங்கன்னா தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைனு சொல்லுவாங்களே, அது பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் ஒண்டி தான் அதிகமாக விற்கும், மற்ற இடத்துலலாம் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்தை சார்ந்த பொருளாக அப்படின்றதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்புறம் வந்து எந்த மாதிரியான விளம்பர சாதனங்களை நாம் பயன்படுத்துகிறோங்கிறதும் வேணும். விளம்பர சாதனங்கள் வந்து நிறைய இருக்குது. ரேடியோ, டிவி, பத்திரிகைகள், தினசரி பத்திரிகைகள், மாதாந்திரி விருதுல இது மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கு நம்மளுக்கு வந்து விளம்பரம் செய்கிறதுக்கான ஒரு வழிமுறைகளாக இருக்குது. தற்கால நிலவுகள் படி பார்த்திங்கன்னா வலைதளங்கள் மூலியமாக விளம்பரம் செய்கிறது ரொம்ப ரொம்ப பிரபலமாயிட்டு இருக்கு. அது இல்லாமல் வலைதளங்கள் மூலியமாக நம்ம விளம்பரம் செய்கிறதுனால குறைந்த செலவு, அது இல்லாமல் மக்கள் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது கொண்டு போய் சேர்க்கறதும் அதிகமாக இருக்குது. வருங்காலங்களில் வந்து வலைதளங்கள் பயன்படுத்துவோர் எண்ணிக்கை அதிகமாயிட்டு வர்றதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் பயன்படுத்துகிறாங்க. இப்போ தற்காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லா நிறுவனங்களும் இந்த தொலைபேசி மூலியமாக விளம்பரம் செய்வதையும் ஒரு யுக்தியாக பயன்படுத்திகிட்ருக்காங்க. எஸ்எம்எஸ் அனுப்புறது மூலியமாகவோ ஃபோன் நம்பரோ தனியார் நிறுவனங்கள் மூலியமாக பெற்று அவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக ஃபோன் பண்ணுறது, அந்த மாதிரியான விளம்பரங்களும் இப்போ சமீப காலத்தில் நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் முகநூலில் விளம்பரம் பண்ணுறாங்க. இந்த விளம்பரப்படுத்துதலில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு அளிக்குதுன்னு என்னோடய கருத்து. என்னன்னு கேட்டிங்கன்னா முகநூல் பயன்பாட்டாளர்கள் வந்து அதிகரித்துட்டு வராங்க. அது இல்லாமல் எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மற்ற முறைகளை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா செலவுகள் கம்மி. பத்திரிகைகள், தினசரி பத்திரிகைகளை விளம்பரம் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து இன்னும் அதிகமாக மக்களை சென்று சேரும். ஏன்னா தினசரி பத்திரிகைகள் எல்லா இடத்துக்கும், கிராமப்புற பகுதிகள், வலைதளங்கள், இந்த மாதிரி மின்சார வசதிகள் இல்லாத இடத்துலையும் பத்திரிகைகளில் படிக்கக்கூடிய பழக்கங்கள் இருக்குது. அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். விளம்பரம் செய்கிறதுக்கு முன்னாடி எந்த சாதனத்தில் விளம்பரம் செய்ய போகிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து ரீச், எவ்வளோ பேர் பார்க்குறாங்கிறது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் விளம்பரம் தயாரிக்கிறதே முறைகள்லாம் மாறுபடும். இப்போ நம்ம பத்திரிகைகளில் பிரிண்ட் அடித்து நம்ம விளம்பரம் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து வாசகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. வாசகங்கள் எல்லாத்துக்கும் முக்கியம்தான், இருந்தாலும் இதில் வந்து நம்ம வந்து காட்சிப்படுத்துதலோ, காட்சிப்படுத்துதல்னா வீடியோன்னு சொல்கிறேன் நான், வீடியோவோ இல்லை வந்து மியூசிக் இசையோ நம்ம சேர்க்க போகிறது கிடையாது அச்சில் நம்ம பண்ணுறப்ப. அதில் வந்து சில படங்கள், முக்கியமான படங்கள் ஒண்டி நம்ம காட்சிப்படுத்த முடியும். வாசகங்கள், அதுக்கப்புறம் இட பிரச்சனை நம்மளுக்கு இருக்கும். இப்போ நம்ம வந்து பெரிய லெவலில் நம்ம விளம்பரம் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான செலவுகள் அதிகமாக இருக்கும். கம்மியான இடத்துல நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட விளம்பர வடிவமைப்பை நம்ம சீர்படுத்தி செஞ்சு கொடுக்கணும். அப்படின்னா தான் எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர முடியும். இதே இப்போ வந்து ரேடியோவில் நம்ம பண்ணுறோன்னு வச்சுங்களேன், ரேடியோவில் பண்ணுறப்ப என்ன ஆகுனா ஒலிகளை நம்ம பயன்படுத்தலாம். எல்லா விஷயத்திலும் நம்ம வந்து ஒலிகள் மூலமாக தான் கொண்டு போகிறப்ப இசையை நம்ம பயன்படுத்தி பண்ண முடியும். இதே வந்து நம்ம ஒரு வீடியோவாக டிவியில் நம்ம வந்து ஒரு விளம்பரப்படுத்துகிறப்ப என்னென்னா வசனங்களை நம்ம கம்மி பண்ணிக்கலாம், பேச்சை வந்து கம்மி பண்ணிவிட்டு காட்சிப்படுத்துதல் வந்து நம்ம அதிகப்படுத்த முடியும். ஸோ நம்மளோட பொருளாதார நிலையை பொறுத்து நம்ம முடிவு செய்யணும். முடிவு செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல தெளிவுபடுத்திக்கணும், இந்த இதுதான் நம்ம பண்ண போகிறோம், இதுதான் இதுதான் அப்படி சொல்லிவிட்டு ஒரு திட்டத்தை வகுத்து கொண்டு அதுக்கப்புறம் நம்ம விளம்பர சாதனங்களை முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நுகர்வோரோட மன ஓட்டத்தை வந்து நாம் துல்லியமாக தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது கூர்ந்து கவனித்தல்னு சொல்லுவாங்களே அப்சர்வேஷன், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த மன தத்துவத்தை நம்ம புரிஞ்சிக்கலன்னு வச்சுங்களேன் நம்ம வந்து நம்மளோட பொருளை சந்தைப்படுத்துறதுல நம்ம பின்தங்கி போயிடுவோம். அதனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கோடிக்கணக்கில் முதலீடு செய்து வியாபாரம் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு வந்து வாடிக்கையாளர்களோட மனநிலையை புரிந்து வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கிறதுனால இதுக்கு வந்து நிறைய ஆராய்ச்சிகளும் மேற்கொண்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சில கருத்துக்கள்லாம் முன்வைக்கிறாங்க. இதில் வந்து ஜான் வார்சன் சொல்லிட்டு ஒரு அறிஞர், அவர் வந்து பிஹேவியர்ஸ் அதாவது நடத்தை முறைகள் இருக்கு இல்லையா அதை பற்றின ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறார். என்னதுன்னா ஒருவனோட நடத்தை அவன் வாழும் சுற்றுப்புற சூழலினால்தான் உருவாக்கப்படுதாமா, ஒருவன் சுற்றுப்புறத்தை அதிகமாக மதித்து நடந்து கொள்கிறான். அவனது சுற்றுப்புறத்தில் உள்ளவர்கள் வாழ்வது போல தான் வாழ வேணும் என அவர்கள் போன்ற நடவடிக்கைகளையே மேற்கொள்ள. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் வந்து என்னென்ன உடைகள் போடுறேன், என்னென்ன பழக்க வழக்கங்கள் மேற்கொள்கிறேன் அப்படிங்கிறது எப்படி நான் தீர்மானிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சுற்றத்தார்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தான் நான் முடிவு செய்கிறேன். பெரும்பாலானவர்கள் அப்படி தான் இருக்காங்க. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவர்கள் போல் நாமளும் இருக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் அந்த பொருட்களை வாங்கி ஓகுங்கிற மனநிலை தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஜான் வாசன் சொல்கிறாரு. அதனால் அது மாதிரியான எண்ணத்தை நுகர்வோருக்கு அந்த மாதிரியான எண்ணத்தை தூண்டிவிடுவதில் நம்ம விளம்பரங்களை தொடர்ந்து வெளியிட்டு வந்தோம்னா வெற்றி காணலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு கருத்து. இதுலேயே நிறைய கருத்துக்கள் இருக்குது. ரெண்டு மூணு வண்டி நான் சொல்கிறேன் என்னென்னு. ஜெசால்ட்னு ஒரு அறிஞர், ஜெசால்ட் மனத்தத்துவ முறை அப்படி சொல்லிட்டு ஒரு அதில் ஒரு கருத்து சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவனுடைய மனதில் ஏற்கனவே ஒரு எண்ணம் ஒரு நோக்கம் வந்து உருவாயிரும், சரிங்களா? அந்த நோக்கத்தை வந்து அவன் அடைய விவேகமாக அதாவது அறிவை பயன்படுத்தி அவன் சில வேலைகள்லாம் செஞ்சிட்ருப்பான். சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்களை ஒத்துக்கொண்டு அனுசரித்து வாழ முற்படுவான். அந்த மாதிரியான மக்களும் இருக்காங்க. அவங்க வந்து பொருட்களை எப்படி வாங்குவாங்கன்னா, விவேகத்தின் அடிப்படையில் தான் வாங்குவாங்க. அதாவது உடனே போய் வாங்க மாட்டாங்க, யோசித்து அறிவார்ந்த அடிப்படையில் அந்த பொருளை வாங்கக்கூடிய பழக்கமுடையவர்களாக இருப்பாங்க. அதனால் அந்த மாதிரியான நுகர்வோரை கவரத்துக்கு என்ன பண்ணணும்னா, விளம்பரப்படுத்துகிறப்ப என்ன பண்ணணும்னா, பொருளை பற்றின சிறப்பு அம்சங்களை நம்ம சொல்லணும். போட்டி பொருட்கள், அதாவது சந்தையில் வந்து நிறைய நிறுவனங்கள் ஒரே பொருளை உற்பத்தி செய்துட்டு இருக்காங்கன்னா, போட்டி நிறுவனங்களோட ஒப்பிட்டு இந்த பொருள் எப்படி சிறந்ததாக இருக்குங்கிறதையும் நாம் வலியுறுத்தி சொல்லணும் விளம்பரம் தயாரிக்கிறப்ப. அதுக்கப்புறம் என்னென்னா, ஆப்ரகாம் மாஸ்லோன்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து தேவைகளின் வரிசை, அதாவது நம்மளோட நீட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. முதல்ல ஒருவனோட தேவை எப்படி இருக்குன்னா, தன்னோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதாக தான் இருக்கும். நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, மூன்று வேளை சாப்பாடு கிடைச்சா போதும், உடுத்துறதுக்கு உடை இருக்கணும், தங்குறதுக்கு இடம், இதுதான் நம்மளுக்கு அடிப்படை தேவை. இது இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன தேவைன்னா, அத்தியாவசிய வாழ்வு தேவைகளே நமக்கு வந்து வேண்டும் அப்படின்னு நினைப்போம். அதாவது பாதுகாப்பு, செக்யூரிட்டின்னு சொல்லுவோம்ல, பயமின்றி வாழ நிறைய நாள் வாழணும், நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், அந்த மாதிரியான எண்ணங்கள் அடுத்தது நமக்கு தோன்றும். அதுக்கப்புறம் சமுதாய தேவை, சமுதாயத்தில் நாம் ஒரு மதிப்புமிக்க அங்கத்தினராக மதிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம வருவோம். அதுக்கப்புறம் கௌரவம், அதாவது பிறர், அந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க வந்து நம்மளை வந்து பெரிய ஒரு கௌரவத்தை அங்கீகாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைக்கு நம்ம வருவோம். அதாவது எப்படி சொல்கிறோன்னா, மனிதனோட வாழ்க்கை வந்து நிறைய நிலைகளை கடந்தது. குழந்தையாக இருக்கிறதுலேருந்து சாவர வரைக்கும் நிறைய தேவைகள் இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு நிலையில் நம்ம இருப்போம். முதல்ல அடிப்படை தேவைகள், அடுத்தது வந்து பாதுகாப்பு, நம்மளோட செக்யூரிட்டின்னு சொல்லலாம். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து படிக்கிறோம், கல்வி கற்றுக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு வேலை வாங்குறது எதுக்காகனா, நிரந்தரமாக ஒரு வருமானம் வர்றதுக்கு நம்மளுக்கு வேலை ஒரு பாதுகாப்பு அளிக்குதுன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வருது. அடுத்தது என்னென்னா, சமுதாயத்தில் நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்மளை தான் பெரிய ஆள்னு சொல்கிறோம் அப்படி சொல்லிட்டு நம்ம நினைப்போம், அடுத்த நிலை அப்படி போவோம். அதுக்கப்புறம் என்னென்னா, ஒரு சமுதாயமே இப்போ தமிழ்நாட்டில் அப்படின்னு வச்சுக்கிட்டோம், தமிழ்நாட்டில் நான் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபராக வாழ வேண்டும் அப்படி சொல்லிட்டு, கடைசியாக தன்னிறைவு, அதாவது இப்போ ஒரு 60 வயசு 70 வயசுக்கு ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஆசைகள்லாம் அதிகமாக இருக்காது. ஒரு மனிதனோட மனநிலை வந்து இப்படிலாம் மாறிட்டே வரும். ஒரு விளம்பரம் நம்ம செய்கிறோன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஆப்ரகாம் மாஸ்லோ வந்து சொல்கிறார். ஒரு பொருளை விளம்பரப்படுத்துறதுக்கு என்னென்ன ரொம்ப முக்கியமாக வேணும் அப்படின்னு வச்சுங்களேன், நுகர்வோரை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம அறிஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் பொருளை வந்து வாங்கும் மனநிலையை நம்ம அறிஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் சூழ்நிலை, எந்த சூழ்நிலையில் நம்ம பொருள் வந்து ஏற்றதாக இருக்குங்கிறதையும் நம்ம இது பண்ணணும். முடிவெடுக்கும் முறைகள், அதாவது நுகர்வோரை வந்து எப்படி வந்து இந்த பொருளை வாங்குறதுக்கு முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் இது பண்ணணும். ஒரு பொருளை விற்பனையை அதிகரிக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். இந்த விஷயங்கள் கருத்தில் கொண்டு தான் நாம் விளம்பரத்தை வந்து தயாரிக்க வேணும். விளம்பர தயாரிப்பு நிறைய வகைகள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, எந்த ஊடகத்தில் நம்ம பண்ண போகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு விளம்பரத்தில் வந்து பல செய்திகளையும் நம்ம சொல்ல முடியாது, சொல்லலாம், அதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்படி சொன்னோன்னு வச்சிங்களேன், அது நிறைய பேர்த்த போய் கவன ஈர்ப்பு பண்ணாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் குறிப்பிட்ட தன்மை, அதாவது ஒரு வாசகம் ஒரு லைன்லேயே நம்ம பஞ்ச் டைலாக்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான யுக்திகளை வந்து பயன்படுத்தி விளம்பரத்தை வந்து தயாரிக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் படித்த உடனேயே அது வந்து நம்ம நினைவில் போய் சேரது இல்லாமல் அது வந்து நினைவுபடுத்துறதுக்கு சுலபமாக இருக்கும், நிறைய பேரை போய் சென்றும் சேரும், விற்பனையை அதிகரித்துக்கிறதுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இந்த மாதிரியான விளம்பரங்கள் தயாரிக்கிறது வந்து சுலபமான காரியம் கிடையாது. இதுக்கு என்னென்னா, நுகர்வோரை வந்து அவங்களோட பல்ஸை வந்து நல்லா புரிஞ்சிருக்கணும், என்னென்ன பிரச்சனைகள் வந்து இந்த பொருளை வாங்குறதுனால ஏற்படும், இதை ஏன் வாங்க மாட்டாங்க, இந்த பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து இதற்கான தீர்வுகளை வந்து நம்ம விளம்பரத்தின் மூலியமாக தான் கொண்டு சேர்க்க முடியும். அதனால் விளம்பரம் தயாரிக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, இதுக்கு வந்து நிறைய அனுபவம் வேண்டும். நுகர்வோரை வந்து அவங்களோட என்ன ஓட்டத்தை வந்து புரிஞ்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயல் விளம்பரம் தயாரிக்கிறதுக்கு. அப்புறம் வந்து விளம்பரம் ரொம்ப சுருக்கமாக இருக்கணும், தயாரிக்கப்பட்ட பொருளை பற்றி தெளிவாக விவரிக்கிறதா இருக்கணும், தனிப்பட்ட தன்மைகளை கூறுற மாதிரி இருக்கணும், அடுத்தவங்க நம்பும்படியாக இருக்கணும், அதாவது பொய்யான தகவல்களை வந்து திரித்து சொல்லக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து நம்பகத்தன்மையாக இருக்கணும், அவங்க விளம்பரத்தை பார்க்குறவங்களோ கேட்குறவங்களோ நம்ம பொருளை வந்து இது வந்து நல்லது அப்படின்னு சொல்லி அந்த நம்பகத்தன்மையை உருவாக்குறதா இருக்கணும். கவர்ச்சியாக இருக்கணும், கேட்ட உடனே பார்த்த உடனே இதை வாங்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி விளம்பரங்கள் அமையும். விளம்பரம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். விளம்பரம் உருவாக்குறோம் இல்லையா, அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, சிறந்த சொற்கள், வார்த்தைகளோட தொனி, அப்புறம் வந்து அமைப்பு, முறையான அமைப்பு, லாஜிக்கலாக சொல்கிறோம்ல, ஃபஸ்ட்டு என்ன பேசணும், ரெண்டாவது என்ன பேசணும் அப்படின்ற ஒரு இது. இந்த தொனிலாம் எதுக்காக சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தாப்பில் நம்ம பேச்சு வழக்கெல்லாம் மாறும். இப்போ வந்து கோயம்புத்தூரில் பேசுகிறவங்களோட ஸ்லாங் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் பேசுகிறவங்களுக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசப்படும். அதேமாரி தாய்மார்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரியான தொனியில் பேசணும். இந்த மாதிரியான தொனிகள் எந்த மாதிரி சொற்கள் உபயோகப்படுத்தணுங்கிறத நம்ம கவனத்தோடு முடிவு செய்து அதை கையாளணும். இப்படி பண்ணால் தான் நம்ம நினைத்த எல்லாத்திற்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும், சேர்க்கிறதன் மூலமாக விற்பனையை அதிகரிக்கவும் முடியும். இந்த விளம்பரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு நான் இப்போ சொன்னதுலேருந்து உங்களுக்கு தெரியும். அதனால் தொழில் தொடங்குறவங்களுக்கு வந்து இதை மிக உயரிய கவனத்தில் வைத்து கொண்டு அதிக சிரத்தையோடு நம்ம வந்து அப்சர்வேஷன் பண்ணணும், நுகர்வோர்கள் எப்படி மனநிலையோடு இருக்காங்க, நம்ம பொருளை வந்து சந்தைப்படுத்துறதில் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போ, இதில் போட்டியாளர்கள் ஏற்கனவே தயாரித்து விற்பனை செய்து கொண்டுருக்கிறவங்க எந்தெந்த மாதிரியான முறைகளில் செஞ்சிட்ருக்காங்கங்கிறதையும் நாம் கருத்தில் கொண்டு தான் விளம்பரங்களை தயாரிக்கணும். விளம்பரங்களை தயாரிக்கிறது நீங்கள் செய்யாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு வச்சிங்களேன், விளம்பரம் செய்யாமல் நம்ம வியாபாரம் பண்ணணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா நாம் நினைக்கிற அளவுக்கு வெற்றி காண முடியாது. அதுவும் இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் இது ரொம்ப முக்கியமான ஒரு செயல், அதை நாம் எப்பொழுதும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும்.
அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில் இதுவரை விளம்பர உத்திகள் குறித்து விளக்கினார் நமது பல்கலைக்கழக உணவு பதன்சை பொறியியல் துறை ஆராய்ச்சி மாணவர் தா அருள் செல்வம் அவர்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். crstnau107.4@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள், அல்லது 0422-243-1055 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நேயர்களே, வணக்கம்.